முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பூண்டி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சித்துறை முதுகலை மற்றும் விலங்கியல் உதவி பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் திரு டாக்டர் கணேசன் அவர்கள் நீரழிவு குறைபாடு ஆராய்ச்சி படிப்புகளும் வழிமுறைகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் குறித்தும் அதில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மற்றும் மருந்து பொருட்களில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எந்தெந்த மூலிகை பொருட்களிலிருந்து கல்லூரி மாணவர்களுக்கான பல்வேறு அறிவார்ந்த ஆராய்ச்சி பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்க ஆராய்ச்சி ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு டாக்டர் கணேசன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம் சார்.
சார், இன்றைய காலகட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு துறையை தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் மருந்து கண்டுபிடிப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் மருந்து பொருட்களை தயாரிப்பதன் ஆராய்ச்சி என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த நீரிழிவு நோய் குறித்தும் அதன் வகைகள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
கல்லூரி அளவில் நீரிழிவு ஆராய்ச்சி எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரிழிவு நோய் அப்படின்றது சொன்னோம், திருத்தம் பண்ணிக்கலாம். நீரிழிவு குறைபாடு தான், அது ஒரு நோய் கிடையாது. நம்ம உடம்புல வந்து இன்சுலினுடைய அளவு குறையும் போதுதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஒரு இன்சுலின் இல்லாதனால வரக்கூடியதை நம்ம வந்து நம்ம அதை நோயின்னு சொல்ல முடியாது, ஒரு குறைபாடு. இன்சுலின் அதிகமா போனாலும் பிரச்சனை, கம்மியா போனாலும் பிரச்சனை. இப்ப நீரிழிவுன்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய வகைகள் இருக்குது. பிறந்த குழந்தையிலேயே டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் அதிகம். இது எதை பொறுத்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரபு வழியாக தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுக்கு அந்த நீரிழிவு இருந்ததுன்னா இது அப்படியே அந்த குழந்தைக்கும் பரவி வரும் சார். இதை வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 1 நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வகை 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உணவுனால உணவு பழக்க வழக்கங்கள், மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கும் போது. இப்ப ஐடில எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப டயபெட்டிஸ் வந்துருது. ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். சோ உடம்புல வந்து நம்மளுடைய மாலிகூல்ஸ், நம்மளுடைய மெட்டபாலிசம் கரெக்டா நடந்தா பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, சாப்பிடாம கூட கண்டினியூஸா வேலை பார்ப்பாங்க. மோர் தென் 6 hours 7 hours வந்து உட்கார்ந்துட்டே வேலை பார்ப்பாங்க. சிஸ்டத்தை அப்படியே பார்த்துட்டே பாடுறது, இது ஒரு பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்கும். இது கூட ஒரு காரணமாக அமையலாம். அது பாத்தீங்கன்னா மருந்துகள், வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காண்டி உடம்புல சில மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருப்போம். மருந்துகள் மீன் நான் சொல்றது மாத்திரை மருந்து எடுத்துக்கும் போது அதோட இம்பாக்ட் கூட நீரிழிவு நோய் வரதுக்கு வாய்ப்பா இருக்கு சார். நீரிழிவுன்றது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து கணையம்ன்ற ஒரு உறுப்பு இருக்கு சார். அந்த கணையம் பீட்டா செல்ஸ் செல் இருக்குது. இந்த பீட்டா செல் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எதுக்கு, இந்த இன்சுலினை சுரப்பதற்கு. இன்சுலின் சுரப்பது வந்து இல்லாம போனாலும் கம்மியா சுரந்தாலும் இந்த பிரச்சனை வரும் சார். இன்னொரு வழி பாத்தீங்கன்னா, இப்ப வகை 1 சொல்லியாச்சு, வகை 2 சொல்லியாச்சு. இன்னொன்னு வந்து கர்ப்ப காலத்திலேயே வந்து அந்த உள்ளக்கூடிய அந்த திசுக்கு வந்து இந்த நோய் வரும். எப்படி வரும் கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு GDM அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். குழந்தைய செமக்கக்கூடிய தாய்க்கு அந்த குழந்தை கருவுல இருக்கும் பொழுதே இந்த வகையான ப்ராப்ளம் பிரச்சனைகள் வரும் சார். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சக்கரை நோய் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்குது இந்தியாவில. இப்ப சைனாவில விட்டு இப்ப அடுத்த ரேங்க்ல வந்து நம்ம இந்தியா இருக்கிறோம். இப்ப WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2030 இந்தியா வந்து நம்பர் 1 வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரீசன் வந்து ஃபுட் தான். நம்பர் 2 வந்து ஸ்ட்ரெஸ்.
நீங்க சொல்வது போலவே நீரிழிவு குறைபாடு என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பரவி கொண்டிருக்கிறது. மூலிகைகளை கொண்டு எவ்வாறு அதன் ஆராய்ச்சியை தொடர்வது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா
ஒவ்வொரு தெருவுக்குமே ஒவ்வொரு டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, டயபெட்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த நீரிழிவு நோய்க்கு ஸ்பெஷலைஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பேரு டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் பத்தி பாக்குறது. எப்படி திருக்கல்ல வந்து காய்கறி கடை வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு இருக்கு. ரீசன் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உடல் பருமன் அதிகமா இருக்கிறது இதனால வர்றது. இப்ப இந்த கண்டிஷன்ல நிறைய மாத்திரைகள் கம்பெனி நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு மெடிக்கல் ஷாப்ல போனீங்கன்னா 10 வகையான மாத்திரை இருக்குன்னு வச்சு போவீங்க, அங்க போனா 100 வகையின் மாத்திரை இருக்கும். 100 நீரிழிவு நோய்க்கு கொடுக்கலாம், 100 நோய்க்கு சாப்பிடலாம். ஏன்னா ஒவ்வொரு மருத்துவருமே ஒவ்வொரு விதமான மாத்திரை கொடுப்பாங்க. ஆனா காம்போசிஷன் ஒண்ணுதான், கம்பெனி தான் வந்து நேம மாத்துமே தவிர உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் அந்த காம்போசிஷன் ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப இந்த மாத்திரைகளை சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா வந்து மூலிகையில இருந்து ஐசோலேட் பண்ணதா இருக்கலாம், இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் இன்னொரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலோட ஜாயின் பண்ணும் போது அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டை வச்சு சரி பண்ணலாம். இப்ப கல்லூரி லெவல்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய காலேஜ்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாம் டயபெட் அலர்ஜி ஒரு 7-8 பேர் முடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி பிஹெச்டி கட்டுரைகள் முடிச்சு சம் பண்ணி அவார்ட் ஆயிடுச்சு. இப்ப அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா மூலிகைகளை வச்சு நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியை தொடரும் பொழுது இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் இல்லாம போகும். மூலிகையில வச்சு செய்யும் போது பக்க விளைவுகள் எடுத்துக்காட்டா சொல்லணும் பாத்தீங்கன்னா காலையில இருந்துச்சு கொய்யா டீ குடிக்கிறது. இப்ப ஒரு நீரழிவு நோய் ஒருத்தருக்கு அதிகமா இருக்குது, ஃபாஸ்டிங்லயே வந்து அதாவது ஃபாஸ்டிங்ல நார்மலா இருந்தா ஒரு 80-90 இருக்கணும் ரீடிங் இருந்ததுனா நார்மல் பர்சன்ஸ். பட் ஃபாஸ்டிங்லயே 200 ஃபாஸ்டிங்லயே 250 அந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா அவங்களாம் வந்து டயபெட்டிக் ரொம்ப சீரியஸான லெவல் இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி இருக்கவங்க மூலிகையை அதிகமா எடுத்துக்கலாம். டேப்லெட் சாப்பிடறத விட மூலிகை பொருட்கள் லைக் ஆவாரம் பூ கொய்யா இலை இந்த மாதிரி இடங்கள்ல எடுத்துக்கிற பொழுது அவங்களுக்கு வந்து நேச்சுரலாவே அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடம்புல வந்து அந்த இன்சுலினுடைய குறைபாடு அப்படியே ஸ்லோவா சரியாகும். நான் சொல்ற மாதிரி உடனே சரியாயிராது, இட்ஸ் லாங் ப்ராசஸ். பட் இப்போ டேப்லெட் கடையில வாங்கி ஒரு மெட்ஃபார்மின் போடுறோம் அப்படின்னா மெட்ஃபார்மினை போட்ட உடனே சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். அந்த டைத்துல திருப்பி அகைன் அந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சாப்பிட்றப்ப ஒவ்வொரு நாளும் அந்த மாத்திரையை போட்டுட்டே இருக்கணும். ஆனா நான் சொல்றது இந்த மூலிகை ப்ராசஸ் அப்படின்றது மாணவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளுடைய விதிகள் படி நான் சொல்றேன். இதுகளை வந்து ப்ராப்பரா நீங்க அந்த ஃபாலோ பண்ணி காலை 5 மணிக்கு எம்டி ஸ்டொமக்ல ஒரு டம்ளர் கசாயம் மாதிரி இந்த கொய்யா இலையில வரக்கூடிய அந்த எசன்ஸ் இல்ல ஆவாரம் பூ இந்த மாதிரி வந்து ரெசுவரட்ரால் திராட்சை உடைய விதைகள் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அது பேரு கர்குமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்குமினுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸே கண்ட்ரோல் கட்டுக்குள்ள வச்சுக்கணும் மஞ்சள் தூள். அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் வந்து என்னுடைய மாணவர்கள் வந்து ஒன்னொன்னா முடிச்சு முடிச்சு அவங்க வெரிஃபை பண்ணி ஆராய்ச்சி கட்டிலேயே சர்வதேச லெவல்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப மூலிகைன்னு எடுக்கும் பொழுது நம்ம வெப்சைட்லயே பாக்கலாம், மக்களுக்கு வந்து இப்ப உண்மையெல்லாம் கிடையாது, இப்ப எல்லா மக்களுக்குமே நேச்சுரலா தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஈஸியா எதை சாப்பிட்டா எது கண்ட்ரோல் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் கல்லூரியில நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்.
ரொம்பவே அருமையான சொன்னீங்க. விலங்கியல் துறையிலும் நீரழிவுக்கான ஒரு மருந்து தயாரிப்பு முறை எந்த அளவில் ஆராய்ச்சியில் மேற்கொள்ளப்படுகிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னோம்.
அருமையான கேள்வி கேட்டுருக்கீங்க. விலங்குகளை வந்து நம்ம பயன்படுத்தி இப்ப நம்ம நீரழிவு நோய்க்கு மருந்துகள் தயார் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல மத்த நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி போயிட்டு குரங்குகள்ல இருந்து நிறைய அனிமல்ல உருவாக்குறாங்க. பட் இதுக்கெல்லாம் மெயினா விலங்குகள்ல ஆராய்ச்சி பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அனிமல் எத்திக்கல் கிளியரன்ஸ், அதாவது அனிமல்ஸ் எதுக்காண்டி நம்ம துன்புறுத்துறோம் எதுக்காண்டி அதுல ஆராய்ச்சி பண்ணணும் அதோட ரீசன் சொல்லி ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு தான் சார் காலேஜ் லெவல்லயோ யூனிவர்சிட்டி ஒர்க் ஆரம்பிக்கும். அந்த எத்திக்கல் கிளியரன்ஸ் வாங்காம நம்ம அனிமல்ஸ் வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ். சோ அப்போ ஒரு எத்திக்கல் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல ஒரு 4 ப்ரொஃபசர்ஸ் காலேஜ் லெவல் 4 ப்ரொஃபசர்ஸ் அவங்களதான் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி நீரழிவுக்கான ஒரு நோய்க்கு ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்காண்டி ஒரு ரிசர்ச் பண்ண போறேன், அதுக்கு எனக்கு வந்து விலங்கு நான் யூஸ் பண்ணணும், என்ன விலங்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெள்ளையிலும் சொல்லுவோம் இல்லையா மைசும் ராட்டும் யூஸ் பண்றோம். இந்த மைசும் இந்த ராட்டும் வந்து மேஜரா நீரழிவு நோய் ஆராய்ச்சியில யூஸ் படுத்துறாங்க. இப்ப இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு நீரழிவு நோய் உள்ள ஒரு மனிதனை உட்கார வச்சு அவருக்கு வந்து நான் ஒரு மருந்து வச்சிருக்கேன் இதை நீங்க சாப்பிடுங்க சரியாச்சாலும் பாக்கலாம் அப்படின்னா யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்பா நான் வாடகை இருக்கிற நீ வாடகை ஏதாவது கொடுத்து நீ ஆள் அவுட் பண்ணிடாது அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனா அதே நம்ம அனிமல் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப எத்திக்கல் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அனிமலுக்கு ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் வர வைக்கணும். எப்படி வந்து வர வைக்கிறது, இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி டயபெட்டிஸ் வருதுன்னு ஆல்ரெடி சொன்னேன், ஒண்ணு வந்து மரபுனால வர்றது, அடுத்து வந்து நம்முடைய ஃபுட்டு ஸ்ட்ரெஸ் ஓவல் உடல் பருமனால வருதுன்னு சொன்னேன். அப்ப ஒரு அனிமலுக்கு எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு எலிக்கு எப்படி நீரழிவு நோயை வர வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், அதுக்கு வந்து ஹை ஃபேட் டயட் கொடுக்கலாம், அதாவது கொழுப்பு சத்து அதிகமான உணவா கொடுக்கணும். ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அந்த அனிமலை வெறும் கொழுப்பு ரிச் அதாவது ஃபேட் என்ரிச்சான ஃபுட்டை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது உடல் பருமன் கூடும், அது வரலாம். அது அது ரொம்ப டைம் ஆகும். அப்ப 1-2 மாசம் நீங்க ஃபுட்டை கொடுத்துட்டே இருந்தாதான் அதுக்கு வந்து அந்த மாதிரி வரும். அப்ப என்ன பண்ணலாம், இன்னொரு ஈஸியான ஐடியா பாத்தீங்கன்னா அலாக்சான் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு சார், அலாக்சான். இன்னொன்னு வந்து ஸ்டெப்டோசோட்டோசின். இந்த அலாக்சான் ஸ்டெப்டோசோட்டோசின் அப்படிலாம் பாத்தீங்கன்னா வந்து மருந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும், ஆனா எல்லாருக்கும் ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம கரெக்டான ரீசன் சொல்லணும், ரிசர்ச் பர்பஸ் காண்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் அட்வைசருடைய உதவி மூலியமா அது லெட்டர் மூலியமா கொடுத்தா அது வாங்கலாம். இந்த அலாக்சான்ன்றது ஒரு ஒரு அளவுல நம்ம அந்த அனிமலுக்கு வால் பகுதியிலயோ அது அனிமலுடைய பின் தொடை வழியாவோ இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அந்த அனிமலுக்கு அந்த நீரிழிவு நோய் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. வந்துருச்சு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பயோ கெமிக்கல் டெஸ்ட். அனிமல் வந்து நம்ம தெரியும் இல்லையா மனிதருக்கு நீரிழிவு நோயினாலே வந்து அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா யூரின் அடிக்கடி பாஸ் பண்ணா இப்படி ஒரு தூங்கும் போது ஒரு 4 தடவை 5 தடவை போயிட்டு இருப்பாங்க. அதிகமா தாகம் எடுக்கும், அதிகமா பசி எடுக்கும், கைகால் நெருக்கம் கொடுக்கும், நீரிழிவு நோய் வாய்ப்பு அறிகுறியா இருக்கும். சம்டைம்ஸ் வெயிட் ரொம்ப லாஸ் ஆவாங்க டயபெட்டிக் பீப்புள்ஸ். ஓவர் ஆனாலும் பிரச்சனை டயபெட்டிஸ் வந்துடும், ரொம்ப வெயிட் கம்மியானாலும் வந்துருச்சோ அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான் அது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொன்னது எல்லாமே வந்து விலங்குகள் மூலியமா நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஐடியான்னு சொல்லலாம். அப்ப அந்த அலாக்சானையோ இந்த ஸ்டெப்டோசோடிஸ்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அனிமலுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம என்ன மூலிகையை வச்சு நம்ம சரிபடாம நினைக்கிறீங்களோ அந்த மூலிகையையும் அந்த அனிமலுக்கு வந்து நம்ம பல வழியில கொடுக்கலாம். அது ரிசர்ச் ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா அது வந்து த்ரூ தி எக்ஸ்ட்ராக்ட் மூலியமா கொடுக்கலாம், த்ரூ தி ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமா அந்த அனிமலுக்கு கொடுக்கலாம். திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு திருப்பி அந்த அனிமலுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த நீரிழிவு நோயுடைய ஆபத்தான அந்த விளைவுகள் அப்படியே படிப்படியா குறையுது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த மூலிகைக்கு நீரிழிவு நோயை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நீரிழிவு நோயை வந்து தடுக்கணும்னு சொல்றதை விட நீரிழிவு நோயை தடுக்க முடியாது, அதுடைய ப்ராப்ளத்தை தள்ளி போடலாம். எப்படி வந்து கேன்சரை கியூர் பண்ண முடியாதோ, எப்படி ஒரு எய்ட்ஸை கியூர் பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் டயபெட்டிஸ் நீங்க வந்துருச்சு. டயபெட்டிஸ்க்கு எவ்வளவோ டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, எவ்வளவோ மாத்திரைகள் இருக்குது, எவ்வளவோ இன்சுலின் போட்டுருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் யாரும் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அவன் முடிஞ்சிருச்சு, அதுக்கு ஒரு வேக்சின் வந்துருச்சு டயபெட்டிஸ்க்கு அந்த மாதிரி யாரும் எந்த டாக்டர்ஸும் சொல்ல, எந்த ஒரு ஆராய்ச்சியும் சொல்லல. நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர அதை அப்படியே கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ண முடியாது சார்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப இன்றைய காலகட்டத்துல பல்வேறு ஆராய்ச்சிகளை மாணவர்கள் மேற்கொள்கிறார்கள். இப்ப ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டதை போலவே விலங்குகள் பல்வேறு மாதிரிகளை மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதோட ஆராய்ச்சியை தொடர்கிறார்கள். இப்படி சர்வதேச இதழ்களில் அதை பதிவு செய்வது வெளியிடுவது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
சார், சர்வதேச கட்டுரைகளையும் பாத்துட்டீங்கன்னா நீரிழிவுக்காண்டியே நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு சார், இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்னுடைய பேப்பர்ஸ் வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு ஜேர்னல் இருக்கு, டயபெட்டிஸ் கேர் அப்படின்னு இருக்குது, மெட்டபாலிசம் கிளினிக்கல் மெட்டபாலிசம் அப்படின்னு இந்த மாதிரி சில ஜேர்னல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உலக அளவில ரெக்கக்னைஸ்ட் ஆயிருக்கும். அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணிருப்பாங்க. ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து நம்ம அந்த இதழ்களில் சப்மிட் பண்றதுக்கு சில ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு சார். ஒரு ஆராய்ச்சி மாணவன் வந்து அவனுடைய 3 வருட ஆராய்ச்சியில அந்த மாணவன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரோ, எந்த மூலிகைக்கு வந்து நீரிழிவு நோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்றத சொல்றாதோ அதை வந்து அந்த இதழில் போய் அவர் அதை அப்லோட் பண்றாரு. அப்லோட் பண்ணும் போது உடனே அவங்க பப்ளிஷ் பண்ணிட மாட்டாங்க, உடனே அதை வந்து அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு இட் வில் டேக் மினிமம் 6 to 1 year ஆகும் சார். அதை வந்து அந்த கட்டுரையில வந்து பல பெரிய பெரிய நீரிழிவு ஆராய்ச்சியாளருக்கு அனுப்புவாங்க. இப்ப நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்ல இருக்கேன். நான் என்னுடைய மாணவருடைய ஆராய்ச்சி கட்டுரை ஒரு ஒரு யூகேல ஒரு மெட்டபாலிசம் ஜேர்னல் வந்து ஒரு யூகேல இருக்கு வச்சுக்கங்களேன், ஒரு யூகே ஜேர்னலுக்கு நான் த்ரூ இன்டர்நெட் மூலியமா அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி நான் தான் கைடு, என்னோட ஸ்டூடெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க உடனே வந்து சூப்பர் அப்படின்னு உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க தேர் கோயிங் டு ரிவ்யூ. ரிவ்யூனா அதுலேயே மீனிங் ரிவ்யூ. நான் வியூ பண்ணிட்டேன், அவங்க ரீவியூ பாக்குறாங்க. அவங்க ஒரு என்னை விட பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பண்ணிருக்காரு, இது ஓகேன்னு. அப்ப அந்த ஆராய்ச்சியாளர்கள் அவங்க பண்ணக்கூடிய ரிசர்ச்சையும் நம்ம ரிசர்ச்சையும் கம்பேர் பண்ணி இவர் இப்படி பண்ணிருக்காரா, ஏன்னா அவங்க ஒரு தாட் வச்சிருப்பாங்க. அப்ப அது இதையும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து ஒன்னோடு ஒன்னு கோர்வையா இணைச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ணது அவங்க பிலீவ் பண்ணினா அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க சார். ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆராய்ச்சி கட்டுரை ஆன்லைன்ல வர ஆரம்பிக்கும். சோ ஆன்லைன்ல வரும்போது சைட்டேஷன் சொல்லுவாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை நீரிழிவு நோய் ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், நெறியாளர்கள் எல்லாருமே அந்த ஆராய்ச்சி கட்டுரையை படிக்க ஆரம்பிப்பாங்க, பார்க்க ஆரம்பிப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதை வச்சுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதாகும். இதோட மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில என்ன நம்ம குறிப்பிட்டு இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்படியே வந்து கிளினிக்கல் ட்ரையல் சொல்லுவாங்க. இப்ப அனிமல்ல வந்து நான் பண்ணிட்டேன், அனிமலுக்கு இதை கொடுத்தனால இந்த எஃபெக்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஸ்டெப் என்ன, அனிமல்ல ஓகே ஆயிடுச்சு, அடுத்து வந்து கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னா மனிதனை வச்சு அதை சரி பண்றது. அப்ப மனிதன் டயபெட்டிக் உள்ள மனிதனை கூட்டு குற வச்சு அவனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப அனிமல்ல செக் பண்ணிட்டேன், அனிமல்ல ஓகே ஆயிடுச்சு, இப்ப உங்களுக்கு கொடுத்தலாம். இந்த பாருங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த பாருங்க நம்ம இந்தியால வந்து ICMR வாங்க, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச். இந்த ICMR வந்து எங்களுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, நாங்க விலங்குகள்ல பண்றதுக்கு அனுமதி கடிதம் வாங்கியிருக்கோம், இந்த பாருங்க அப்படின்ற எவிடன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காமிச்சதுக்கு அப்புறம் அந்த டயபெட்டிக் மனிதன் வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த நீரழிவு நோய் உள்ள அந்த மனிதனுக்கு நம்ம என்ன நம்ம சொல்ல வரமோ அதை அவங்களுக்கு கொடுத்து செக் பண்ணலாம். இது பேர் கிளினிக்கல் ட்ரையல். சோ கிளினிக்கல் ட்ரையல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் அதை எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாத்திரையா தயார் பண்ணி வரும். ஒரு நீரழிவு மாத்திரை வந்து மார்க்கெட்ல வருவதற்கு மினிமம் குறைஞ்சது 10-15 வருஷங்கள் ஆகும். ஃபார்மி நிறைய இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நீரழிவு நோய்க்கு ஒரு மார்க்கெட்டுக்கு வருவதற்கு மினிமம் 10-15 இயர்ஸ் ஆகும். அப்ப 10-15 இயர்ஸ் ஆகும்னா அந்த மாத்திரைகளை வந்து டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் டயபெட்டாலஜிஸ்ட். ஆனா அந்த மாத்திரையை உருவாக்குறது ஆராய்ச்சியாளர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் தெரியும் அந்த மாத்திரையில என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்றத. ஃபைனல் டச் யார் பாப்பா அப்படின்னா R&D செக்டர், ஃபார்மசூட்டிக்கல் ப்ரைவேட் லிமிடெட், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, அவங்க தான் மாத்திரை தயார் பண்றாங்க. இந்த மாத்திரையை தயார் பண்ணுவதற்கு இந்த நான் சொன்ன இத்தனை வழிகளையும் தாண்டி வந்தால் மட்டும்தான் ஃபைனலா அவங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் கிடைக்கும் சார்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இப்போ வந்து பல்வேறு மாணவர்களுக்கு நீரழிவு குறைபாடு குறிச்சி ஆராய்ச்சிக்கான ஒரு வழிகாட்டியாகவும் சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளராகவும் பயணிக்கிறீங்க. உங்களுடைய அனுபவங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
என்னுடைய ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கல்லூரிக்கு பேராசிரியர் வருவதற்கு முன்னாடி ரெண்டு பெரிய மிகப்பெரிய நிறுவனங்கள்ல நான் ஒர்க் பண்ணினேன். சென்னையில உள்ள மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டாக்டர் மோகன்ஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. டாக்டர் மோகன் சார் பாத்தீங்கன்னா அவங்க பத்மஸ்ரீ அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. சிஸ் கிளினிஷியன் அஸ் வெல் அஸ் தி சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க PhD முடிச்சிருக்காங்க. 4 DSC வாங்கின ஒரே சயின்டிஸ்ட் இந்தியாவில் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஃபாதர், அவர் பேர் வந்து விஸ்வநாதன். அவங்க வந்து ஃபாதர் ஆஃப் டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்வாங்க. இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் டயபெட்டாலஜிஸ்ட் யாரு அப்படின்னா ப்ரொஃபசர் விஸ்வநாதன் சொல்லுவாங்க. அவங்களுடைய பையன் தான் வந்து வி மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு ஆர்டினேட் ஆச்சு இந்த ரிசர்ச் அப்படின்னா சென்னையில் உள்ள கோபாலபுரம் அந்த இடத்துல தான் இருக்குது. இப்பவும் அந்த இடம் வந்து வெரி ஃபேமஸ். டாக்டர் வி மோகன் டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ். கூகுள்ல போய் நீங்க டயபெட்டிஸ் ரிசர்ச் போட்டீங்கன்னா டப்புன்னு வர்றது அதுதான் வரும். அந்த அளவுக்கு நிறைய கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் மோர் தன் 1500 கட்டுரைகளுக்கு மேல அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து நான் ரிசர்ச் ஆபீசரா இருந்தேன் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜில. ஃபாலோட் பை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் நான் வந்து ரிசர்ச் அசோசியேட்டா இருந்தேன். அங்க வந்து ப்ராஜெக்ட்ல இருந்தேன், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் ICMR. அங்க வந்து ஸ்டெம் செல்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணேன். சோ எனக்கு அனுபவம்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் நீரழிவு நோயில என்னென்ன ஆராய்ச்சிகள் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதை பத்தி எனக்கு அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. பிளஸ் ஸ்டான்லியில கத்துக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ்ல எப்படி எல்லாம் வந்து நம்ம ரிசர்ச்சை கொண்டு போகலாம், டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாம செல்ஸ் மூலியமாவே ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிட்டேன். சோ அங்க கத்துட்டு 2013 பூண்டி புஷ்பம் காலேஜ்ல பேராசிரியரா வந்து ஜாயின் பண்ணும் போது என்கிட்ட வந்து என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை பார்த்துட்டு என்னுடைய ஆராய்ச்சியை பத்தி தெரிஞ்சவங்க என்கிட்ட வந்து 8 உடனே ஜாயின் பண்ணாங்க ஆராய்ச்சி மாணவர்களாக. அவங்க கடகடகடன்னு ஒரு 5 முடிச்சாங்க. நான் அவங்களுக்கு இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா தான் கொடுத்தேன். நல்ல மாணவர்கள் நான் சொல்றதை கேட்டார்கள், முடிச்சார்கள். இப்ப எல்லாருமே நல்ல நல்ல லெவல்ல இருக்காங்க. அந்த என்ன முடிச்சு போன 8 என்ன 5 சயின்டிஸ்டா இருக்காங்க, 3 ப்ரொஃபசர்ஸ் ஆயிட்டாங்க. சோ இப்ப இந்த 4 கரண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆராய்ச்சி செய்யக்கூடிய வரக்கூடிய மாணவர்கள் ரொம்ப எந்துவா இருக்கும், அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும் துறையில ரிசர்ச் பண்ணணும். இந்த துறையில இன்னைக்கு இந்தியாவில பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா டயபெட்டிஸ் தான். ஏன்னா அதுதான் ஸ்லோ கில்லர்னு சொல்றாங்க சரிங்களா. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், அது சரியாம சரியா அது பார்க்க விட்டுட்டோம் அப்படின்னா கண் அஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னா ரெட்டினானா கண்ணில் உள்ள ஒரு உறுப்பு அது அழிஞ்சு போயிடும். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னா நரம்புகள் ஃபுல்லா வீக் ஆயிரும், கால் விரல்லாம் எடுக்கிற மாதிரி ஆயிரும், காலை எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ டயபெட்டிக் நியூரோபதி. டயபெட்டிக் நெப்ரோபதி, நெப்ரான்ஸ் எல்லாம் கிட்னில இருக்கும், அப்ப நெப்ரான்ஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், அப்ப டயபெட்டிக் நெப்ரோபதி. எம்பிரியோபதினு சொல்றாங்க, டயபெட்டிஸ் இருந்ததுன்னா கருவில் இருக்கிற பிசு கூட அழிஞ்சு போயிடும். அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அரெஸ்ட், இதெல்லாம் வந்து டயபெட்டிஸினுடைய வீரியமான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம கருதப்படுது சார். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் எங்க காலேஜ்லயோ யூனிவர்சிட்டியோ பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில. அந்த இன்வால்மெண்டோட இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணுவாங்க. நிறைய துறைகள்ல வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு சார். நல்ல ஆராய்ச்சி மாணவர்களா இருந்தாங்கன்னா, நல்ல கட்டுரைகளை அவங்க சர்வதேச வெளியில பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா வாலண்டியராகவே கூப்பிடுறாங்க சரிங்களா. என்னோட மாணவன் பார்த்தா US இருக்கான், ஒருத்தன் வந்து அங்க இருக்கான் PDF போஸ்ட் ஆக் பண்றான். வாலண்டியரா கூப்பிட்டு சம்பளம் நான் இங்க வந்து வாங்குற சம்பளத்தை விட 3-4 வாங்குறாங்க என்னுடைய மாணவர்கள்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னேன் சார். இன்றைய காலகட்டத்தில் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலான கருத்துக்களை வழங்கியுள்ளீர்கள். புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் நன்றியை கூறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.
நேயர்களே, இதுவரை நீரழிவு குறைபாடு ஆராய்ச்சி படிப்புகளும் வழிமுறைகளும் குறித்த ஏவிபிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி உயிர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி துறை முதுகலை விலங்கியல் உதவி பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் திரு டாக்டர் கணேசன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.